கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலையும் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் பரிசுத்த மத்தேயு என்பவர்களின் சுவிசேஷம் 24:37 முதல் 39 வரைக்கும் வாசிக்கலாம்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். உனக்கு கொடுக்க போற செய்தி என்னவென்றால், பேரபிள் சப்போர்ட் இஸ் கம்மிங். அவருடைய வருகையை பற்றி தான உண்மைகள். Some parables about his coming. அவருடைய வருகையை பற்றி சில ஓமைகள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது தம்முடைய வாயை திறந்து அநேக ஓமைகளை சொன்னார். அதிலும் விசேஷமாக அவருடைய வருகையை பற்றி தான ஓமைகளை அதிகமாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 6 முத்திரைகள் திறக்கப்படுவதை நம்ம வாசிக்கிறோம். அங்கே முதல் 6 முத்திரைகளை பற்றி சொல்லியிருக்கிறது. 8:1 7 முத்திரையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 முத்திரைகள் சிம்பல் ஃபார்மாக எழுதப்பட்டிருக்கு, அடையாள சின்னங்களினாலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:7 முத்திரைகளை குறிக்கிறது. அது வந்து ரிட்டன் ஃபார்மாக, வேர்ட் ஃபார்மாக ஆண்டவர் அங்கே கொடுத்துருக்கிறார். மத்தேயு 24 வெளிப்படுத்தல் 6:8:1 இது அங்கே 7 முத்திரை எழுதி, அதாவது 2 இடத்துல அது எழுதியிருக்கிறது, வேற வேற ஃபார்மில் எழுதியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முத்திரைகளை குறித்து 24 பேசுகிறார். 7 சபை காலங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அது வெளிப்படுத்தல் 2:3 நம்ம வந்து 7 சபை காலங்களை வாசிக்கிறோம். எபேசு சிமின்னா பெர்கமு தியத்தீரா சர்தை பெலதெல்பியா லவோதிக்கியா, 7 சபை காலங்களுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டது என்பதை நம்ம அங்கே வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 சபை காலங்களை 7 ஓமைகளாக பேசியிருக்கிறார், பேரபிள் ஃபார்மாக பேசியிருக்கிறார். மத்தேயு 13 7 ஓமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஓமையும் ஒரு சபை காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 4 சுவிசேஷங்களில் எல்லாத்தையுமே பேசியிருக்கிறார். அது வேற ஒரு ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கிறது, அது பேரபிள் ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து சிம்பிள் ஃபார்மில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்ம காண்கிறோம். மத்தேயு 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம 7 முத்திரைகளை காண்கிறோம். ஃபஸ்ட்டு சீல் வந்து டிசப்ஷன், வஞ்சிக்கப்படுவது. அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றி உங்களை வஞ்சிப்பார்கள், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் தோன்றுவார்கள். அது அப்படி சொல்லும் பொழுது அது ஃபஸ்ட்டு சீலாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 6 முதல் 2 அங்கே வந்து முதலாம் முத்திரையை குறித்து வாசிக்கிறோம். சாத்தான் வெள்ளை குதிரையிலே அவன் பிரயாணம் செய்கிறான். அவனுக்கு வில்லு இருக்கிறது ஆனால் அம்பு இல்லை. அவன் ஒரு பிளஃபாக இருக்கிறான். அவன் தன்னை பரிசுத்தவனாக காண்பிக்கிறான், வெள்ளை குதிரையிலே செல்கிறான். அவன் ஆத்துமாக்களை அவன் ஜெயிக்கிறான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போகிறான். அதான் டெசப்ஷன், ஃபஸ்ட்டு சீல் வந்து டிசப்ஷன். அவன் வெள்ளை குதிரையிலே போகிறான். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அநேகர் இங்கே கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். 4 வாசிக்கலாம்.
இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
ஒருவனும் உங்களை அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அதனால ஃபர்ஸ்ட் சீல் வந்து டெசெப்ஷன், இயேசு கிறிஸ்து முதலாம் முத்திரை குறித்து அந்த நாலாம் அஞ்சாம் வசனங்களில் பேசுகிறார். ரெண்டாம் முத்திரையிலே சாத்தான் தன்னுடைய குதிரையை மாற்றிக்கொள்ளுகிறான், ரெட் ஹார்ஸில் அவன் பிரயாணம் செய்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. ரெண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபொழுது அப்பொழுது ஒரு சிவப்பு நிறம் உள்ள குதிரை புறப்பட்டு அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அது யுத்தத்தை குறிக்கிறது. அதப்போல இங்கே செகண்ட் சீலை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும்.
முதல் பகுதி ஆறாம் வசனமும் ஏழாம் வசனத்தினுடைய முதல் பகுதி இயேசு கிறிஸ்து இரண்டாம் முத்திரையை பற்றி அங்கே சொல்லுகிறார். செகண்ட் சீல் வந்து அபவுட் ரூமர்ஸ் ஆஃப் வார், அது யுத்தத்தை குறிக்கிறது. அதனால் ரெண்டாம் முத்திரையில் யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுவதென்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மூன்றாம் முத்திரை பஞ்சமாக இருக்கிறது. ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்றுபடி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்று நான்கு ஜீவங்கள் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் அஞ்சா ஆறாம் வசனங்களில் பஞ்சம், இங்கே ஏழாம் வசனத்தில் பஞ்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் முத்திரை கொள்ளை நோயாக இருக்கிறது. சாத்தான் தன்னுடைய குதிரையை மாற்றிக்கொள்ளுகிறான். அவன் பேல் ஹார்ஸில் பிரயாணம் செய்யும் பொழுது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டம் இரயங்களினாலும் பூமியின் கார்ப்பங்களுளை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால் நாலாம் முத்திரை வந்து ஏழாம் வசனத்தினுடைய பின்பகுதியில் இருக்கு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஃபெமைன் அண்ட் பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய்கள், நாலாம் முத்திரை கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகளும் பல இடத்தில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று நாலாம் முத்திரையை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விதமாக அவர் சீல்ஸை பற்றி பேசிக்கொண்டே வரும் பொழுது ஆறாம் முத்திரை அஞ்சாம் முத்திரை என்னவென்றால் பெர்சிக்யூஷன் ஆஃப் த ஜூஸ், யூதர்களுக்கு வந்த உபத்திரவம். 6,80,000 யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். தேவ வசனத்தின் நிமித்தமாகவும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமாகவும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவங்க வந்து ஐந்தாம் முத்திரையில் இருக்கு. ஆறாம் முத்திரை வந்து உபத்திர காலம். ஆறாம் முத்திரை சூரியன் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் இரத்தமாக மாறும். அது இயேசு கிறிஸ்துவும் அங்கே பின்னால் இருக்க வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். அதனால் ஆறாம் முத்திரையானது உபத்திர காலம், ட்ரிபிலேஷன் பீரியட். ஏழாம் முத்திரையை அங்கே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏழாம் முத்திரையை சொல்லவில்லை. அங்கே ஏழாம் முத்திரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த பொழுது பல்லோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8:1,
அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பல்லோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அமைதல் உண்டு.
அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பல்லோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அதனால இது வந்து டோட்டல் சீக்ரெட், அது முற்றிலுமான ஒரு ரகசியமாக இருக்கிறது. அதனால பல்லோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று, அது டோட்டல் சீக்ரெட்டாக இருக்குது. அதனால் அங்கே சொல்லப்படவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்துவும் ஏழாம் முத்திரையை டைரக்டாக சொல்லாதபடி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு ஓமையின் மூலமாக சொல்லுகிறார். எல்லாம் எழுத சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் என்ன செய்யறன்னா அதை ஓமையாக சொல்லுகிறார். ஓமையாக சொல்லும்னா அதை மறைச்சி சொல்கிறாருன்னு அர்த்தம். அதை சீக்ரெட்டாக சொல்கிறாரு, டைரக்டாக சொல்லாதபடி முதல் ஆறு முத்திரைகளை டைரக்டாக சொல்லுகிறார். ஆனால் ஏழாம் முத்திரை வரும் பொழுது அதை வந்து மறைச்சி சொல்கிறார், ஒரு ஓமையாக சொல்லுகிறார். அதை சொல்லுகிறார், ஆனால் எல்லாரும் அதை அறிய முடியாது. ஒன்லி எலெக்டட் பீப்புள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆமேன். அதனால் ஏழாம் முத்திரை திறக்கப்படவில்லை என்று அநேகர் நம்ம செய்தியில் இருக்கிறாங்க. அதனால் சாத்தான் டேமேஜ் பண்ணிடுவான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிரதம விதமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், சாத்தான் அதை அறிந்தால் டேமேஜ் பண்ணிடுவான், அவன் பெரிய பாதிப்பை ஏற்பான். அதனால் ஏழாம் உத்தரை திறக்கலை, ஏழாம் உத்தரை திறக்கலை அப்படிங்கிறது. ஒரு சபையை சேர்ந்தவங்க அவங்க செவன் சீல் புக்கை தான் படிப்பாங்க. அவங்க பைபிள் ஸ்டடி ஃபுல்லாகவே செவன் சீல் புக்கு தான், பைபிள் கிடையாது, அந்த புக்கு தான். அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல, பல வருஷங்களாக புதன்கிழமை தோறும் அந்த ஏழு முத்திரைகள் புஸ்தத்தை படித்து படித்து அதில் கேள்வி கேட்டு அப்படியாக அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏழாம் முத்திரை இன்னும் திறக்கலை, எவ்வளோ வருஷம் படித்தும் அவங்களுக்கு புரியலை. அது அந்த நேரத்தில் அதை சொல்ல என்றால் சொல்லக்கூடாது, அது டைரெக்டாக சொல்லக்கூடாது, அது வெளிப்பட வேண்டிய நேரம் இல்லை. அதனால தான் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு பிறகு என்ன செய்கிறாருன்னா ஏழாம் முத்திரை அந்த ஏழாம் முத்திரை செய்தியிலே சொல்கிறார். அதனால் இவங்க படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அதே இதில் பின்பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார். இதனால் பாருங்கள், அவங்க அறியக்கூடாதுன்னு சொல்லி அறியக்கூடாத விதத்தில் அவர் அங்கே சொல்லிட்டு போயிட்டார் தீர்க்கதரிசி. இவங்களுக்கு இன்னும் அது வந்து புரியலை. ஏனென்றால் இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏன் பேரபிளாக சொன்னார் என்றால் மற்றவங்களுக்கு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, ஒன்லி எலெக்டட் பீப்புள் தான் அதை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னாரா? ஏழாம் முத்திரையை சொன்னார். பிரதர் பெர்னர் சொல்லியிருக்கிறாரா? அதே ஏழாம் முத்திரை செய்தியில் தான் சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் அதை அவர் மறைச்சி சொல்லிட்டு போனதுனால இது வந்து எலெக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் அதை தெரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லலைன்னு கிடையாது, அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இதை எல்லாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஒன்லி எலெக்டட் பீப்புள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்துவிட்ட ஏன் நீர் ஓமையாக சொல்கிறீரு, வெளிப்படையாக சொன்னான்னு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் மத்தேயு 13:10 வாசிக்கலாம்.
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை.
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதனால நான் ஓமையாக பேசிட்டு போயிட்டேன். உங்களுக்கு தான் எலெக்டட் பீப்புள் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அது அதே போல தான் செவன் சீல் ஆதியாந்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது. ஏழாம் முத்திரையிலே பெர்னாம் அந்த கமிங் அந்த லோடை குறித்து பேசுகிறாரு. அதே சமயத்தில் எத்தனை வருஷம் அந்த செவன் சீல் புக்கை படித்து அவங்க பைபிள் ஸ்டடி நடத்தினாலும் இன்னும் அவங்களுக்கு ஏழாம் முத்திரை திறக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எலெக்டடு கிடையாது. ஏழாம் முத்திரை திறக்கலைங்கிறவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் கிடையாது. அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா அந்த ஓமையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். நான் ஏன் ஓமையாக சொல்கிறேன்னா அது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. உங்களுக்கு பல்லவர் ராஜ்யத்தின் ரகசியத்தை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, நீங்கள் எலெக்டடாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்குது, அவங்களுக்கும் அது அவங்களுக்கு அது எலெக்டட் இல்லாத நான் எலெக்ட் பீப்புளுக்கு அது புரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஓமையாக சொல்லிட்டேன். அதே போல் இப்போ பெங்கா வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு வார்த்தையை இடையில போட்ட உடனே சாத்தான் அதை டேமேஜ் பண்ணிடுவான்னு சொன்ன உடனே இவங்க இன்னும் திறக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள என்ன நினைக்கிறோன்னா இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். அதனால் செவன் சீல் இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. பென்காம் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார், பைபிளில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவும் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், யோவானுக்கு தரிசனத்திலையும் காண்பிச்சிருக்கிறார். ஆனாலும் இவங்களுக்கு ஏன் புரியலைன்னா இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிடையாது. மெசேஜில் இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இவர்களுக்கு அந்த ரகசியம் அருளப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு கிருபையினாலே அதை அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் எலெக்டடாக இருக்கிறீங்க. சிலர் வந்து செவன் சீல் அந்த எந்த சீலை பற்றியே பேசுறதில்லை, ஏழு சபை காலங்களையோ ஏழு முத்திரைகளையோ பேசுறதில்லை. அவங்களுக்கும் அது அருளப்படவில்லை. அவங்க வந்து குழந்தைகளாக இருக்கிறார்கள், அடிப்படை உபதேசத்தில் இருக்கிறார்கள். அவங்க வந்து பாலுங்கிற குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்து மெச்சூரிட்டி அடையவில்லை. அதனால் அவங்களும் ரேப்சரில் பங்கு பெற முடியாது. இதை பற்றி தெரியாதவங்க செவன் சீல், செவன் சர்ச் ஏஜஸ், செவன் தண்டர், செவன் ட்ரம்பட்ஸ், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சிம்பலுக்கு பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை அறிய மனசில்லாதவர்கள், அதை போதிக்காத அந்த போதர்கள் என் டைம் மெசேஜில் இருக்கவங்களும் இவங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை, அவங்களுக்கும் அந்த கிருபை அளிக்கப்படவில்லை என்று நம்ம அறிகிறோம். இவர்கள் எல்லாமே அடிப்படை உபதேசத்தில் இருப்பதனால, குழந்தைகளாக இருப்பதனால ராப்சரில் பங்கு பெற முடியாது. ஆனால் உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அநேக செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நான் இந்த கமிங் குறிச்சிக்கு இந்த ஓமையில் என்ன சொல்லுகிறதுங்கிற சுருக்கமாக சில ஓமைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலே அந்த புக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். நான் என்ன சொன்னேன்னா, 7 sealed புக்கு இந்த பைபிளாக இருக்கிறது. இது தேவனுடைய சிந்தையாக இருக்கிறது. தேவனுடைய சிந்தையை இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது காலாகாலம். அது வந்து ஹிஸ்டரி ஃபார்மாக இருக்கிறது, ப்ராபசி ஃபார்மாக இருக்கிறது, ஸோ அது வந்து சங்கீதமாக இருக்கிறது, பல இதில் இது எழுதப்பட்டிருக்கு. இது தேவனுடைய சிந்தை. தேவன் மனசில் என்ன வச்சிருந்தார் என்பதை இந்த பைபிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கு? சரித்திரமாக அது நடந்திருக்கு, ஆனால் அது தேவனுடைய சிந்தையாக இருக்குது. அது இவ்வளவு காலமும் அது முத்திரிக்கப்பட்டிருந்தது, இது வந்து ஓப்பன் ஆகலை. அது எத்தனையோ 1000 வருஷமாக பல பிரசங்கியார்கள், 1000கணக்கான பிரசங்கியார்கள் இந்த பைபிளை போதித்தாலும் முத்திரைகள் வந்து திறக்கப்படலை. இதில் இருக்கிற சீக்கிரட் என்னன்னு தெரியாது. அவர் இறங்கி வந்து, 7 சபை காலங்கள் முடியும் பொழுது அவர் இறங்கி வந்து இந்த புஸ்தகத்தை திறக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் ரியாலிட்டியாக தேவனுடைய சிந்தை என்ன என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய முடியும். 1963 பிறகு தான் அறிய முடியும், அதுக்கு முன்னால் அறிய முடியாது. எவ்வளோ பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணாலும், 1000கணக்கான பெரிய போதகர்கள், சாபன போதர்கள் இதை பிரசங்கம் பண்ணாலும், அவங்க பிரசங்கம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும், வேர்ல்டு ஃபேமஸ் ப்ரீச்சராக இருந்தாலும், அவங்களுக்கு தேவன் இதில் தேவனுடைய சிந்தை அவர்கள் அறிய முடியாது. இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்து தேவன் தம்முடைய வார்த்தையை பற்றிய சிந்தையை நமக்கு ரிவீல் பண்ணும் பொழுது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவருடைய சிந்தை என்னதென்பதை நம்ம அறியும் பொழுது புக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கு காலையில் ஆப்ரஹாம் லைஃபை குறித்த மிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போன வாரத்தில் யோபின் லைஃபை குறித்த மிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் தான். யோபை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, ஆப்ரஹாமை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முத்திரைகள் திறக்கப்படாத பட்சத்தில் அது வெளிப்படுத்த முடியாது. அவங்க எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணாலும், கேட்கறதுக்கு அருமையாக இருந்தாலும், அது வந்து தேவனுடைய சிந்தை அல்ல. அவங்க தேவனுடைய சிந்தையை ரிவீல் பண்ண முடியாது. இந்த கடைசி காலத்திலே நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதெல்லாம் 7வது முத்திரை 5வது அதிகாரத்திலே புக்கு வந்து க்ளோஸ் ஆகி இருக்கிறது. 10வது அதிகாரத்தில் அவர் இறங்கி வரும் பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சரசின் மேல் வானமேல் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்னி சம்பவங்களைப் போல் இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் என்று சொன்னதை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, அந்த 7 thunders தான் அதை வெளிப்படுத்துது. அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துது 7 thunders. பென்காம் போதிக்கும் பொழுது அது அதில் இருக்க வெளிப்பாடுகள் தான் 7 thunders. இன்றைக்கி ஒரு அனாயிட்டட் ப்ரீச்சர் அதை எடுத்து உங்களுக்கு விளக்கி காண்பிக்கும் பொழுது நீங்கள் 7 இடிகளுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த 7 இடிகள் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. ராப்சரிங் ஃபெய்த் இல்லாமல் ராப்சர் போக முடியாது. அதனால் ராப்சரிங் ஃபெய்த் பெற வேண்டும் என்றால் மனவாட்டியின் சத்தத்தை கேட்க வேண்டும். பென்காம் புஸ்தகத்தை படித்தா மட்டும் போதாது. பென்காமுடைய செய்தியை கேட்டால் மட்டும் போதாது, மனவாட்டியின் சத்தத்தையும் கேட்க வேண்டும். அனாயிட்டட் ப்ரீச்சருடைய சத்தத்தையும் கேட்க வேண்டும். தீர்க்கதரிசி ஊழியத்தை தொடர்ந்து மனவாட்டி ஊழியம் இருக்கிறது. அண்டர் ஹேர் மெசேஞ்சர் சி வில் பி த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். அந்த செய்தியாளன் கீழில் அவள் அந்த மனவாட்டி கடைசி சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்கிறாள். இந்த வாய்ஸ் தான் பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருது. சவுட் வந்து பிரதர் பென்காம் மெசேஜ், வாய்ஸ் வந்து மனவாட்டியின் சத்தம. இதை ட்ரம்ப் வந்து கடைசி எக்காலம் நம்மளை மேலே கொண்டு சொல்லும். ஹலலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு பேட்டர்ன் வைத்திருக்கிறார். இப்பொழுது நம்ம வந்து சவுட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் மத்தியில் வாய்ஸில் இருக்கிறோம். ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிற பண்ணி கொண்டிருக்கிற அந்த வெளிப்பாட்டை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. நம்ம ராப்சரிங் கிரேஸு நம்ம பெறுவோம். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு பெறுவோம். ஆமென். இல்லை பத்தாம் அதிகாரத்தில் இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். எட்டாம் அதிகாரமும் ஏழாம் முத்திரை, இதை பத்தாம் அதிகாரமும் ஏழாம் முத்திரையை குறிக்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். செவன் சீல் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார், அங்கே வருகை குறித்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். அந்த 37 வசந்த வாசிக்கிறோம்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்பொழுது நம்ம சன் ஆஃப் மேன் டேஸ்ல இருக்கிறோம். த டேஸ் ஆஃப் சன் ஆஃப் மேன் ரிபீட்டட் அகைன். மனுஷகுமாரின் நாட்கள் மறுபடியும் வந்திருக்கிறது. லூக்கா 17:26 வசனத்திலே வாசிக்கிறோம், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். லூக்கா 17:26 வாசிக்கலாம்.
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும்,
நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே நடக்கும். இப்பொழுது சன் ஆஃப் மேன் ரிவீல், மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது மறுபடியும் அவர் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏழு சபை காலங்களில் அவர் சன் ஆஃப் காடாக இருந்தார், ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்தார். இப்பொழுது அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். செவன் சீல் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட், கமிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன். மனுஷகுமாரனுடைய வருகை நாள் மறுபடியும் வந்திருக்கிறது. எதற்காக வந்திருக்கிறார், மனவாட்டியை மேலே கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கிறார். ஆமீன். இப்போ நோவா காலத்தில் என்ன செய்தார்கள், 38-39 வாசிக்கலாம்.
எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
ஜனங்கள் வந்து புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், நோவா காலத்தை பற்றி பேசணும்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். அதை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பல பிரசங்கங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை தலைப்பு கீழே நான் வந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாமா 6 நம்ம அதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து செவன் சீலை பற்றி சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அவர் பைபிளில் ஆதியாமா 6 போகிறார். பைபிளில் 6 அங்கே நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவா காலத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஃபுட் அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளட் எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. That flood brought the end of all flesh. அந்த ஜலப்பிரளயம் வந்து எல்லாருக்கும் ஒரு மரணத்தை ஏற்படுத்தினது, எல்லாரும் மரித்து போனார்கள். அது வந்து ட்ரிபிலேஷன் பீரியடை குறிக்கிறது, உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. ஏன் அவர்களுக்கு ஜலப்பிரளயத்தினாலே அவர்கள் அழிந்து போனார்கள் என்றால், they rejected the prophet message, தீர்க்கதரிசி செய்தியை புறக்கணித்ததினாலே. நோவா என்ற தீர்க்கதரிசியின் மெசேஜை புறக்கணித்ததினாலே அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். அதே போல் இந்த உலகம் ஏன் அழியப்போகுது, இந்த உலகம் நிச்சயமாக அழியப்போகுது. இப்போ அதுக்கு வேண்டிய எல்லாமே ரெடி ஆகிட்டு வருது. அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கிளாஷ் ஏற்பட வேண்டும். இப்பொழுது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கிறது. அதனால் ரஷ்யா அமெரிக்கா மேலே கோபமாக இருக்கிறது. அமெரிக்காவை அழித்தே தீர வேண்டும் என்று ரஷ்யா பிளான் பண்ணி இருக்கிறது. ஒரு உச்சக்கட்டம் வரும் பொழுது அது அமெரிக்காவை அது அழிக்கும். பிரதர் பிரணாம் 7 தரிசனத்தில் என்ன காண்கிறார் என்றால், அமெரிக்கா வந்து இடிபாடுகளாக புகைக்காடாக இருந்தது, அமெரிக்கா முற்றிலும் அழிந்து போனது. என்று அவர் ஏழாம் தரிசனம் கண்டிருக்கிறார். இப்பொழுது அதுக்கு வேண்டிய சாத்திய கூறுகள் எல்லாம் ரெடியாகி கொண்டு வருகிறது. ரஷ்யா ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால வாட்ச் ரஷ்யா, கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா, வாஸ் ரஷ்யாவை கவனித்துப்பார், உன்னுடைய கண்களை ரஷ்யா மேலே வை என்று அந்த சத்தம் சொன்னது என்று சொல்லும் பொழுது ரஷ்யா அமெரிக்காவை அழிக்கும், ரஷ்யா வாடிகனை அழிக்கும் என்று நமக்கு ப்ராஃபட் சொல்லியிருக்கிறார். எதனால அவங்க ப்ராஃபட் மெசேஜை ரிஜெக்ட் பண்ணதுனால, அமெரிக்காவிலே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வருகிறார், சோரன் வில்லியம் மேரியன் பிரன்காம் என்ற தீர்க்க தரிசி. அதனால் எல்லா சத்தியமும் கடைசியாக ஒரு தீர்க்க தரிசியில் போய் தான் முடிவடைகிறது. அதனால் அந்த தீர்க்க தரிசி எல்லா தீர்க்க தரிசியை காட்டிலும் மேலான ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறார். எல்லா பைபிள் டீச்சிங் எல்லாமே கடைசியில் பென்காமில் முடிவடைகிறது. அது கடைசியாக ஒரு மணவாட்டியில் முடிவடைகிறது. ஒரு ப்ராபர்ட்டு அந்த பிரைடில் போய் தான் முடிவடைகிறது. இதனால் ப்ராபர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அழிவே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மோசே என்ற தீர்க்க தரிசியை அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது எகித்து அழிந்து போனது. நோவா என்ற தீர்க்க தரிசியை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது பூர்வ உலகமானது ஜலப்பிரளயத்தினால அழிந்தது. எலஜா மெசேஜை புறக்கணிக்கும் பொழுது இஸ்ரவேல் நாடு அழிந்தது. இதோ யோவான் சாரகன் இயேசு கிறிஸ்துவனுடைய மெசேஜை புரட்சி கொடுத்தனால டைட்டஸ் வந்து எருசலேமே அழித்து போட்டான். அதே போல இந்த கடைசி காலத்தில் இங்கே ஆண்டவர் ஒரு மகத்தான தீர்க்க தரிசி, எல்லா பைபிள் டீச்சிங்கும் எல்லா ப்ராபஸியும் ஒரு தீர்க்க தரிசியில் போய் கன்சியூமேட் ஆகிறது, அங்கே போய் முடிவடைகிறது. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் முடிவடைகிறது, அதுதான் பிரைடு. அதனால் ப்ராபட் மெசேஜும் பிரைடு மெசேஜும் புறக்கணிப்பதனால உலகத்துக்கு அழிவு ஏற்படுகிறது. அவங்களுக்கு அங்கே ஜலப்பிரளயத்தினாலே அழிவு வந்தது. ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். நம்ம புசிக்கிறோம் குடிக்கிறோம் எதுக்காக? உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்காக. சாப்பிட்டா தான் குடித்தா தான் என்ன செய்ய முடியும், நம்ம உலகத்தில் வாழ முடியும். இந்த சரீரம் வாழ்வதுக்கு ஆகாரம் தேவை. ஆகாரத்தை புசித்து தான் வாழணும்னு ஆண்டவர் அந்த பிரமாணத்தை வச்சிருக்கிறார். இதனால் நம்ம புசிக்கிறோம் குடிக்கிறோமே ஒழிய நம்ம என்ன செய்கிறதில்லை, புசிப்பது தான் நமக்கு பிரதானமானது அல்ல. ஆனால் இந்த காலத்தில் புசிப்பது தான் பிரதானமான காலமாக இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன காரியமானாலும் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து விழா நடத்துவது, காது குத்து விழா அப்படின்னு கூட விழாவுக்கு கல்யாண மண்டபம் எடுக்கிறாங்க. உலகத்தில் இருக்க அஞ்ஞானிகள் சின்ன காரியமானாலும் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அவங்க சந்தோஷம் கொண்டாடுகிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த தெருவில் திரும்பினாலும் அங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் எவ்ரி கார்னர், எல்லா இடத்துலையும் தெர் இஸ் எ ஃபாஸ்ட் ஃபுட் பிளேஸ். அங்கங்கே சின்ன சின்ன எனஜரண்டல் வண்டியை வச்சுருப்பான், அங்கே சாப்பாடு இருக்கும், அங்கே எல்லாம் வண்டியை நிறுத்திட்டு எங்கே வாங்கி கையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபுட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம். அது மாத்திரமல்ல, இது அநேகர் சமையல் பண்ணுறதில்லை. அவங்க ஆர்டர் பண்ணால் அவன் என்னஜான் ஃபுட் டெலிவரி பண்ணுறவன் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே உங்கள் அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருவான், உங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருவான். இது இப்போ வர வர அதிகமாகிட்டு வருது. அதனால் ஜனங்களுக்கு ஃபுட் தான் இப்பொழுது முக்கியம். அவங்க வீட்டில் ஏதோ நம்ம சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு கிடையாது, அவங்க வாய்க்கு ருசியாக வேணும். அதுக்காக எங்கே ஆர்டர் பண்ணால் ருசியாக கிடைக்கும் இப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த டோர் டெலிவரி இப்பொழுது அதிகமாயிட்டே வருது. இது நோவா காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு பெண்ணை பார்த்து அல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதை நல்லா யோசித்து பார்த்து அவங்க மேரேஜ் நடத்துவாங்க. இப்பொழுது எப்படின்னா அவங்கவுங்க மனசு விடுப்பு முடிச்சுக்கிறது. நம்ம சத்தியத்தில் இருக்கிறோமே, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக தெரிந்து கொள்கிறோமான்னு யோசிக்கிறது கிடையாது. அது இப்போ நோவா காலத்தை போல் மாறிட்டு வந்துருக்கு. பெண்ணாவுடைய மகள் ரெபேக்கா, அவர் ரெபேக்காவுக்கு ஸ்மித்தை வாகம் செய்கிறார். ஸ்மித்து வந்து அவர் வியட்நாம் யுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார். அவர் மருமகனை செலக்ட் பண்ணும் பொழுது அவர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாரா என்பதை வந்து அவர் தீர விசாரிக்கிறார். தீர அறிஞ்ச பிறகு அவர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார், ஆவிக்குரிய மனுஷன் தெரிஞ்ச பிறகு தான் அந்த மேரேஜுக்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். அல்லது அவர் ஒப்புக்கொள்ளலை. நம்முடைய ப்ராபட் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதனால் ஆவிக்குரிய சகோதரனும் ஆவிக்குரிய சகோதரியும் விவாகம் செய்ய வேண்டும், வார்த்தையிலே விவாகம் செய்ய வேண்டும், ரெண்டு பேரும் பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் ரியல் மேரேஜ். நம்ம இஷ்டம் போல தெரிந்து கொள்ளும் பொழுது முடிவு அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது வார்த்தையின்படி சரியில்லை, அது தேவனுடைய சித்தம் கிடையாது. அதனால் தேவனுடைய சித்தம் வார்த்தையின்படி இருந்தால் தேவனுடைய சித்தம், வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இல்லைன்னா தேவனுடைய சித்தம் இல்லை, அதை விட்டு நீ விலகு. அப்படிதான் வார்த்தை சொல்லுகிறது. இப்போ எப்படின்னா லிவிங் டுகெதர், மேரேஜே பண்ணாமல் அவங்க பல வருஷமாக வாழுகிறாங்க, குழந்தையும் பெற்றுக்கொள்ளுகிறாங்க, அதுக்கு பிறகு குழந்தெல்லாம் பெற்ற பிறகு கூட மேரேஜ் வைக்கிறாங்க. இப்போ என்ன காலம்? இதுதான் நோவா காலம். லிவிங் டுகெதர், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். இதோ இன்னைக்கு டிவோர்ஸ் இன்னைக்கு அதிகமாகுது. அதனால் புருஷ மனைவிக்கு எப்பொழுதுமே ப்ராப்ளம் ஏற்படுகிறது. அது அதிகமான ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால இப்பொழுது என்ன செய்கிறான்னா சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துரு. இதெல்லாம் தீர்க்க முடியாது, புருஷ மனைவி ப்ராப்ளம் தீர்க்க முடியாது. இது வர வர அதிகமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறனால, மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறனால அங்கே என்ன சொல்கிறான்னா டிவோர்ஸ் கேட்டால் கொடுத்துருங்க, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதுங்க. அதனால் டிவோர்ஸ் இன்னைக்கு அதிகம். இதுதான் நோவா காலம். மேரியிங் அண்ட் டைவர்ஸ், இவ்விதமான காரியங்கள். ஆதியாகமம் 7:4 வாசிக்கலாம்.
இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்று.
ஏதோ இன்னும் 7 நாள் சென்ற பின்பு ஜலப்பிரளயம் எப்பொழுது வந்தது? மே 17 வந்தது. கரெக்டான டேட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மே 17 ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயம் வந்தது உண்மை என்று உலகமே ஒத்துக்கொள்கிறது. எல்லாரும் அஞ்ஞானிகள் கூட ஒத்துக்கொள்கிறாங்க, எல்லாரும் அது உண்மை, நடந்த சம்பவம். ஆண்டவர் ஜலத்தினால உலகத்தை அழித்தார். அந்த நோவாவுடைய பேழை இன்றைக்கும் அரராத் மலையில் இருக்கு. அது ரொம்ப பாதிக்கு, அது வந்து சிதைவுண்ட வண்ணமாக அது இருக்கிறது. அது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜலப்பிரளயம் எப்போ வந்தது? 17 வந்தது. பைபிள் வந்து உண்மை, எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க. அதனால் பல மத புஸ்தங்கள் இருந்தாலும் இந்த பைபிள் தான் சத்திய வேதம். இது உண்மையாக நடந்த சம்பவம். எல்லாமே சத்தியம், எல்லாமே உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். 17 வந்தது. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? இன்னும் 7 நாள் உண்டு. 7 நாளைக்கு பிறகு ஜலப்பிரளயம் வந்துச்சுன்னா அப்போ 10 மே 10 அங்கே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே போயாச்சு. எல்லா மிருகங்களும் வந்தாய்விட்டது, கதவு அடைக்கப்பட்டாய்விட்டது. கதவு அடைக்கப்பட்டு அங்கே என்ன 7 நாட்கள் மறுபடியும் 7 நாட்கள் பேழை இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறது. இன்னும் மேலே லிப்ட் ஆகலை, ஜலப்பிரளயம் வரல. 7 நாளைக்கு பிறகு மே 17 வரும் பொழுது ஜலப்பிரளயம் வந்தது, கதவு ஏற்கனவே அடைக்கப்பட்டாய்விட்டது. அதனால் யார் யார் அந்த ப்ராபட் மெசேஜை, நோவான் த ப்ராபட், அந்த ப்ராபட் மெசேஜை புறக்கணித்தார்களோ அவங்கெல்லாம் பேழைக்கு வெளியே இருந்தார்கள். எல்லாரும் ஜலப்பிரளயத்தில் மாட்டிக்கொண்டார்கள். த வேர்ல்ட் ஆன் த அவுட் சைடு. அவங்க என்ன செய்யாங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. பெண்கள் சமையல் கூட பண்ணக்கு விருப்பம் இல்லை, உடனே செல்ஃபோனை வச்சு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும். அவங்க நினைச்ச சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. சிக்கன் வேணுமா, என்ன வேணும், சிக்கன் 65 எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்விதமான நோவா காலத்தை போல் இருக்கிறோம். அது ஆரோக்கியம் இல்லாத ஆகாரம். நாக்குக்கு ருசியாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. அதனால் இங்கே ஆர்க்கில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆர்க்குக்கு வெளியே அந்த ஆர்க்கு பேழைக்கு வெளியே இருந்த அனைவருமே மரித்து போனார்கள். அவங்க எல்லாம் ரொம்ப ரிலிஜனாக இருந்தாங்க, அதாவது மத சம்பந்தப்பட்டவளாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாபனத்துக்கு போனால் அதில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. சிபிஎம்னா அதில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. அவங்க ரிலிஜியஸ் பீப்புள், ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிடையாது. ஆனாலும் அவங்க சாபனத்துக்காக அவங்க ரொம்ப வைராக்கியமாக பேசுவார்கள். அதே போல் எல்லாருமே சாபன மக்கள், ஏஜி சர்ச்சுக்கு போகிறவங்க ஏஜிக்காக வைராக்கியமாக இருப்பாங்க, சிஎஸ்எஸ் சபைக்கு போகிறவங்க சிஎஸ்ஐக்காக வைராக்கியமாக இருப்பாங்க, ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு போகிறவங்க மாதாக்காக கத்தோலிக்க மார்க்கத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க. The law religious people, ஆனா spiritual people கிடையாது. நோவா ஒரு spiritual man. அவனுடைய உபதேசம் வந்து அது கத்தரால கொடுக்கப்பட்ட உபதேசம். இவங்க அவங்களுடைய சாபனத்துக்காகவும் அந்த சாபன உபதேசங்களுக்காகவும் அப்படியே உயிரை கொடுப்பாங்க. திருத்துவன்னா திருத்துவத்தை இருப்பாங்க, அது பொய்ன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர் எலோகிமா இருந்தார், மெல்கிசிதேக்கா காட்சி அளித்தார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு தியாபனி பாடியில இருந்தார், ஏஞ்சல் ஆஃப் காடா இருந்தார், மெல்கிசிதேக்கா இருந்தார், வெளிச்சமா இருந்தார். இப்படிலாம் அவர் பல தோற்றங்களிலே தன்னை வெளிப்படுத்தினார். பின்பு அதே தேவன் தான் அந்த மெல்கிசிதேக்கு தான் மாம்சத்தில் வரும்பொழுது ஜீசஸ். இப்படி மூன்று ஸ்தானங்கள் இருக்குதே ஒழிய மூணு நபர் கிடையாது அப்படின்னு நீங்கள் எவ்வளவு பேசினாலும் உலகமெல்லாம் கிறிஸ்டியானிட்டி ஃபுல்லாக திருத்துவத்தெல்லாம் இருக்கும். அவங்க சாபன உபதேசத்தை விட மாட்டாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் ரிலீஜியஸாக இருந்தாங்க. வேதபாரர் பரிசே ரிலீஜியஸாக இருந்தாங்க. அவங்கள்ட ஆவிக்குரிய கனிகளும் இருந்தது, ஃப்ரூட்ஸும் இருந்தது. அவங்கள்ட அதிகமான ஃப்ரூட்ஸ் இருந்தது, நல்ல சுவாபங்களும் அவங்கள்ட இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யோவான் 8:44 வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா
இருக்கிறான். அவங்கள்ட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தது, அவங்கள்ட்ட என்ன நற்கிரியைகள் இருந்தது. அவங்க ரொம்ப ரிலிஜியஸா இருந்தாங்க. வெந்தயத்திலும் அவங்க ஒற்றுதலாமிலும் தசோபாகத்தை கொடுத்தார்கள். வாரத்தில் 2 உபவாசம் செய்து ஜெபித்தார்கள். தேவாலயத்துக்கு சின்சியரா போனார்கள். வெளிப்படையா பார்த்தா அவங்க ரொம்ப ரிலிஜியஸ் பீப்புள், ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிடையாது. அவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இருந்தா இயேசு கிறிஸ்துவை ஐடென்டி பண்ணியிருப்பாங்க. இவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஹல்லேலூயா. இவர் தான் மேசியா, இவருக்காக தான் நம்ம காத்திருந்தோம், இதோ அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை அங்கே ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் வரலை, அவங்களுக்குள்ள அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃப் இல்லை, தேவனுடைய வித்து அவங்களுக்குள்ளே இல்லை, அந்த ஆட்ரிபியூட் அவங்களுக்குள்ளே இல்லை. ஆனால் ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. அதே போல் டினாமினேஷன் பீப்புளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஜாம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, இதோ நல்ல நல்ல காரியங்களும் செய்வாங்க. இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும், அதனால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. இவங்க வார்த்தையை சொல்லி பார்த்தா விசுவாசிக்க மாட்டோம். நோவா என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க, இந்த பேழை தான் சேஃப்டியான பிளேஸ். 40 என்றால் இரவும் பகலும் மழை பெய்யும், ஜலப்பிரளயம் அங்கே வரும் பொழுது எல்லாமே அழிந்து போகும்னு சொல்லும் பொழுது பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க. இந்த ஒன்லி சேஃப்டி பிளேஸ் இந்த பேழை தான். அதே போல் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்குறார். அந்த செய்தி வந்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதிலெல்லாம் பாற்று பாற்றாக கொடுத்தார். ஒவ்வொரு காலத்துக்கும் செய்தியில் ஒரு பாற்று அங்கே கொடுக்குறார். 7 ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துக்களை மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அங்கே ஒரு பாட்டு தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதன் முன்பு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவமாய் சொல்லுகிறதாவது, தேவனுடைய சிஷ்யக்கு ஆதியாக இருக்க சொல். இப்படி ஒவ்வொரு சபைக்கும் பாற்பாற்றாக வெளிப்படுத்தும் பொழுது இந்த கடைசி காலத்தில் தேவன் தன்னை ஃபுல்லாக வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அதுதான் மற்ற காலத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அதனால் ஒவ்வொரு காலத்துக்கும் அவர் பாட்டு பாட்டாக அது வந்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வருது. இந்த கடைசி காலத்தில் அவர் தன்னை திரை நீக்கி தன்னை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அந்த ரெவலேஷனை பிலீவ் பண்ணணும், அந்த ரெவலேஷனை ஏற்றுக்கொள்ளணும். இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ரெவலேஷனை ஏற்றுக்கொள்ளாதபடி அவங்க சாபன உபதேசங்களை, மனுஷனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வந்து அழிவிலே பங்கு பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கமிங் ஆஃப் த லார்ட் சொல்லுகிறார். 7 முத்திரையை சொல்லும் பொழுது நோவா காலத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நோவா காலத்திலே வந்திருக்கிறோம், நம்ம பேழைக்குள்ளே வந்திருக்கிறோம், பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுகிறோம், 7 வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம். எல்லா மெசேஜும் ரிவீல் ஆயிடுச்சு கர்த்தருடைய கிருபையினாலே. இங்கே நான் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போதிச்சிட்டேன். எனக்கு நினைக்கிறேன் நான் போதுமான அளவு போதிச்சாச்சு. 300 souls கேட்டா ஆண்டவர் 300 souls உம் கொடுத்துட்டாரு. 70 வயசு வரைக்கும் தான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன். 70 வயசு முடிய போகுது, எல்லாமே ஃபினிஷ்டு. இப்போ பேழைக்குள்ளே உட்காந்துட்டு காத்துக்கொண்டு இந்த மாதிரி காத்துக்கொண்டிருக்கும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் லைஃப்பில் நான் என்ன நினச்சேன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நினச்சது இவ்வளோ தான், இதுக்கு மேலே நினைக்கல. அது ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இங்கே வந்திருக்கிறது. மனுஷகுமாருடைய ஊழியம் நமக்கு வந்திருக்கிறது. நமக்கு 7 சீல் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம 7 சீல் விஷனில் இருக்கிறோம். அதில் 2 பகுதி வந்துட்டு கடைசி பகுதி தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு விட்டது. நான் வந்து பேராசப்பட்டு மற்றவங்களை போல பேர் புகழுக்காக ஊழியம் செய்யலை, பணத்துக்காக ஊழியம் செய்யலை. அது தானால வருது. இதோ ஆத்துமாக்களை ஆண்ட கேட்கும் பொழுது எவ்வளோ வருஷமாக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அது எல்லாத்தையுமே ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. நோவா எல்லாத்தையும் பேழையை செய்து முடித்தான். அவன் பிரசங்கம் பண்ணினான், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். இப்பொழுது பேழைக்குள்ளே எல்லாம் வந்து விட்டது, கதவு அடைக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் 7 நாள் வெயிட் பண்ணிக்கணும். சூரியன் ஏற்கனவே உதித்த மாதிரி உதிக்குது, ஒன்றும் கார் மேகத்தை காணவில்லை, எந்த மழையினுடைய அறிகுறியே இல்லை. அதனால் விஞ்ஞானிகள் மேலே போய் பார்க்குறாங்க, மேலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நோவா பைத்தியக்காரே. அவங்க விஞ்ஞானத்தினாலே அவனுடைய உபதேசத்தை நிரூபிக்க முடியவில்லை. அதே போல் கத்தர் வருவார், நம்மளை அப்படியே மேலே கொண்டு போவார். எந்த விஞ்ஞானி அதை ஒத்துக்கொள்ளுவான்? இவங்கெல்லாம் மேலே போயிடுவாங்களாம், அதை யார் ஒத்துக்கொள்ள முடியும்? இது வந்து சயின்டிஃபிக் உபதேசம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அதே போல் நம்ம இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் போதிச்சாச்சு, போதுமான அளவு உபாச ஜெபம் செஞ்சாச்சு, நிறைய ஜெபம் பண்ணியாச்சு, ப்ரேயரும் நிறைய பண்ணியாச்சு, ப்ரீச்சிங்கும் நிறைய பண்ணியாச்சு, நம்மளால் முடிஞ்ச அளவு செஞ்சாச்சு. இப்போ என்ன இது, உள்ள பேழைக்குள்ளே உட்கார்ந்து வார்த்தைக்குள்ளே இருந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்றைக்கு அது வந்து மேலே, இந்த பேழை மேலே போகும், எப்பொழுது நம்ம மேலே போவோம் அப்படி என்று காத்துக்கணும். நோபா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இன்னொரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமை என்னவென்றால், அங்கே ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டை குறித்து சொல்லுகிறார். 45 வசனத்தில் வாசிக்கலாம்.
ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
இங்க ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் ஈவில் சர்வெண்ட் குறித்து சொல்லுகிறார். அந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் வந்து அனாயிண்டட் பிரீச்சர், இன்னொரு வந்து ஈவில் சர்வெண்ட் வந்து ஃபால்ஸ் அனாயிண்டட் பிரீச்சர். ரெண்டு பிரீச்சர் இருக்கிறாங்க. ஃபெய்த் வந்து அனாயிண்டட் பிரீச்சர், அங்கே வந்து ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள், ஃபால்ஸ் அனாயிண்டட் ஒன்ஸ். இந்த கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்ற கள்ள போதகர்கள் என்று பென்காம் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறார். ரொம்ப லாங் மெசேஜ். ஸோ நான் கேள்வின் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், தமிழில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், அது யூடியூப்பில் இருக்குது. அதனால் ஃபால்ஸ் அனாயிண்டட் ஒன்ஸ் இந்த என் டைம், இதை கடைசி காலத்தில் கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டப்போ இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். கடைசி நேரத்தில் அந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டும் இருக்கிறான், ஈவில் சர்வெண்ட்டும் இருக்கிறான். இந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்ன செய்கிறார் என்றால், ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன், ஹூ தென் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் வைஸ் சர்வெண்ட் whom his Lord hath made ruler over his household to give them meat in due season. அதன் மீது 46 வசனத்தை வாசிக்கலாம்.
எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். Blessed is that servant whom his Lord when he cometh shall find so doing. அவ்விதமாக செய்கிற ஊழியக்காரனே பாக்கியவான். அப்பொழுது எஜமான் வருவது இங்கே கமிங்கை குறித்து சொல்லுகிறார். கமிங்னா 7 சீல். இங்கே இயேசு 7 சீலை பற்றி பேசுகிறார். எஜமான் வரும் பொழுது அப்படி செய்கிற ஊழியக்காரன், ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து வேலைக்காரர்களை போஷிக்கிற அவன் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன், ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் சர்வெண்ட், அதன் பின்பு ஈவில் சர்வென்ற குறித்து சொல்லுகிறார். 48 வாசிக்கலாம்.
அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும்
சொல்லுகிறார். But if that evil servant shall say in his heart, My Lord delayeth his coming. My Lord delayeth his coming. பாருங்க இங்க வரியை குறித்து எழுதியிருக்கு. ஆண்டவர் வரியை குறித்து சொல்லும் பொழுது டைரக்டா சொல்லாம ஓமையா சொல்றார். And shall begin to smite his fellow servant and to eat and drink with the drunken. குடிகாரலோடு குடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிக்காத, என் மனசில் என்னமோ தெரில, அதிக வெறுப்பு. குடிகாரங்களை குறித்து எனக்கு அதிக வெறுப்பு. சத்தியத்தில் வந்த பிறகு குடிகாரன் குடித்தாச்சுன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்காத காரியம், எனக்கு ரொம்ப மனவேதனையான காரியம். அதுதான் பிரசங்கத்தில் சில நேரத்தில் அப்படி வார்த்தை வருது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அவ்வளோ வேதனை குடிகாரங்கனாலே எனக்கு பிடிக்காது. ரொம்ப வெறுக்கிறது இந்த ட்ரங்க்கார்டு. இந்த ட்ரங்க்கார்டை நான் ரொம்ப வெறுக்கிறேன். அறவே அவங்க மேலே எனக்கு பிரியம் கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்குது இங்கே ட்ரங்க்கார்டை பற்றி சொல்லியிருக்கு. அண்ட் ஷால் பிகின் டு ஸ்மிட் ஹிஸ் ஃபெல்லோ சர்வன்ட். அவங்க அந்த ட்ரங்க்கார்டை நான் அறிவறுக்கிறேன். அவங்ககிட்ட பேசுகிறத நான் அறிவறுக்கிறேன். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே எனக்கு பிடிக்காது. And shall begin to smite his fellow servants and eat and drink with the drunken. ஆண்டவரே அங்கே அப்படி சொல்கிறார். அவன் ஈவில் சர்வன்ட். அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்படுகிறான். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகளும் அறியாத நாளிகளும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாக தண்டித்து அதிக சிவியர் பனிஷ்மெண்ட் உண்டு அவனுக்கு பங்கை நியமிப்பான். எப்படி குடிகாரங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெண் வாழுதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு தாய் தப்பன் எப்படி குடியார்னு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அறிவறுக்கிறேன். And shall cut him asunder and appoint him his portion with the hypocrites. There shall be weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்புமான இடத்துலே போடப்பாங்கல்ல வந்து. இங்கே இது வந்து உலகப்பரமாக ட்ரங்கன் ஆவிக்குரிய பரமாக அந்த வேசி அவள் தன்னுடைய அந்த வேசித்தனமாகிய மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் கொடுக்கிறாள். பூமியின் குடிகள் அவளுடைய வேசித்தனமாகிய மதுவினால் அவர்கள் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய இடத்துல எழுதியிருக்கு, அதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. பூமியின் குடிகள் எல்லாரும் அவருடைய வேசித்தனமாகிய மதுவை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18:3 வாசிக்கலாம்.
அவருடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும்
குடித்தார்கள். அவருடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பாருங்க அது என்ன வந்துன்னா அவருடைய ஃபால்ஸ் வைன், ஃபால்ஸ் டாக்டின். அந்த கத்தோலிக்க ஃபால்ஸ் டாக்டின்னால எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:2 வாசிக்கலாம்.
அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி.
அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி வனாந்தரத்தில் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம்.
7 அந்த 7 ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள்.
அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்கள். பாருங்க அங்க வேசித்தனமாகிய மதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வசனத்தை வாசிங்கன்னா வெளிப்படுத்தல் 14:8 வாசிக்கலாம்.
வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கு
தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தாளே என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இன்னும் நிறைய வசனத்தில் வேசித்தனம் மது இந்த ரெண்டு காரியங்களும் அங்கே எழுதியிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக கண்டிக்கிறது வேசித்தனம் அங்கே குடி இந்த ரெண்டு தான் பிரதானமான பாவம் வேசித்தனமும் குடிக்கிறது. அதனால் இது வந்து ஸ்பிரிச்சுவல் அங்கே ஃபால்ஸ் டீச்சிங்கினால வெறி குண்டிருக்கான், திருத்தத்தில் வெறி குண்டிருக்கிறான், சண்டைக்கே வந்துடுவான் வெறி அவனுக்கு. அந்த கள்ள போதர்கள் ஃபால்ஸ் அனாயிண்டடு டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் சத்தியத்தை சொன்னால் சண்டைக்கே வந்துடுவாங்க, ஜிப்பா போட்டுக்கிட்டு குதிப்பாங்க. நீங்கள் ஒன்காடை பற்றி பேசுனீங்கன்னா திருத்துவம் தவறுன்னா அவங்க போடுற சத்தம் அதிக மேலே இருக்கும், வெறி குண்டிருக்கிறாங்க. வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம், ஆண்டவரையும் நேசிப்பது உலகத்தையும் நேசிப்பது. அதனால் ஜுவல்ஸை விட்டுட்டு வரமாட்டாங்க. நான் ஒரு பிரதத்தை பேசிக்கிட்டு இருந்தேன், புதுசாக அவர் சர்ச்சைக்கு வந்திருக்கிறாரு. இதே போல் எல்லோரும் சத்தியத்தை நேசிக்கிறாங்க, நம்ம மெசேஜை கேட்குறாங்க, ஆனால் இங்கே ஏன் வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜுவல்ஸ் இருக்குது, செயின் இருக்குது, செயின் மோதிரம் எல்லாம் இருக்கிறதுனால வரமாட்டாங்க. அவங்க சத்தியத்தை கேட்டாலும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் நீங்கள் காம்ப்ரமைசிங் ஆகாதுங்க. நான் காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாதுன்னு தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு உறுதிப்படுத்துகிறாரு, பாஸ்டர் அதனால் நினைச்சாங்க ஜனங்களுக்காக நீங்கள் காம்ப்ரமைசிங் ஆகாதங்க. அவங்க மோதிரம் போடுறாங்கன்னு நம்ம மோதிரம் போட முடியுமா? கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிப்பாய்க்கிருமே, கொஞ்சம் தங்கம் வந்தாலே போச்சே. அவங்க தீர்க்கதரிசி சொன்னார் டோக்கன் போட சொன்னார், நீ அவங்க சொல் நம்ம செய்ய முடியுமா? ஆள் வந்தாலும் வரட்டாலும் அதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் நம்மளால் காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. ஜுவல்ஸில் நம்ம காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிடுன்னா உட்காந்துக்கிடுங்க, எங்கள் நம்ம அதில் காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. பேதரு சொன்ன மாதிரி பொண்ணு வெளி என் இடத்துல இல்லை. அதனால் பாருங்கள் இந்த ஜனங்கள் என்ன செய்யாங்கன்னா அந்த உலகத்தையும் நேசிப்பது வார்த்தையும் நேசிப்பது. அதை எங்கே பார்க்கலான்னா அவங்க மேரேஜில் பார்க்கலாம், அங்கே கொண்டு அங்கே செயினை போட்டுருவாங்க. சமீபத்தில் ஒரு மேரேஜ் நடந்தது என் டைம் மெசேஜில், அவங்க வந்து செயினை கொண்டு மாட்டிக்கிடுறாங்க. ஆனால் கல்யாணம் கொடுக்குறவர் மோதிரத்து மேலே நம்பிக்கை உள்ளவர், அதனால் அவர் மோதிரம் தான் நான் போடுறதுக்கு மேரேஜ் கொடுப்பேங்கிறாரு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செயினை போடுங்க, அவங்க செயினை கொண்டு மாட்டிக்கிட்டாங்க. பாருங்கள் இந்த உலகம் இருப்பதுனால அவங்க வார்த்தைக்கு வர முடியாது. அதனால் அது ஆவிக்குரிய தேசித்தனம், உலகத்தையும் நேசிப்பது வார்த்தையும் நேசிப்பது. ட்ரங்காடு வந்து என்ன சொன்னால் ஃபால்ஸ் டீச்சிங்கில் வெறி கொண்டு இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வெளிப்பாட்டில் நம்ம வந்து இன்றைக்கு நினைச்சோம் நம்ம அங்கே ஸ்டிமுலேஷன் அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த வெளிப்பாடு நமக்கு உற்சாகத்தை தருகிறது, இது நியூ வைனாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து டோட்டல் டெடிக்கேஷனில் இருக்கிறோம், நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டோம். உலகத்தை முற்றிலும் டோட்டல் செப்பரேஷன், உலகத்திலேருந்து நம்ம செப்பரேஷன் ஆகியிருக்கிறோம். இந்த ஒன்லி சர்ச் இந்த கல்வாரி டேபர்னாக்கள் தான். மற்ற சபையில் என்ன சொன்னால் ஃபால்ஸ் டீச்சிங் இருக்கும், உலகம் இருக்கும். இந்த ரெண்டு பாவம் தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வேசித்தனமும் இந்த குடியும் இந்த தான் ஃபால்ஸ் டீச்சிங்கில் அவங்க வெறி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரையும் நேசிக்கிறாங்க, உலகத்தையும் நேசிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி மெசேஜிலையும் அப்படி தான் இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இதுதான் உலகத்தில் இருக்குது. அதனால் வெறியரோடு அவன் வெடிக்கிறான். ஆனால் இவ உண்மையும் வேகம் உள்ள ஊழியக்காரன் என்றால் ஏற்ற காலத்தின் ஆகாரத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன். அந்த ஃபுடை நோக்கி தான் ஈகிள்ஸ் வருகிறது. மற்ற 24-28 வாசிக்கலாம்.
பிணம் எங்கேயோ அங்கே கழுகல் வந்து கூடும்.
அதனால் பிணம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வேர் தேர் இஸ் கார்காசஸ் த ஈகிள்ஸ் வில் கேதர் டுகெதர் என்று ஆங்கில பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ஈகிள் வந்து ஃப்ரெஷ் மீட்டை தான் சாப்பிடும். வேர் தேர் இஸ் ஃப்ரெஷ் மீட் த ஈகிள்ஸ் வில் கேதர் டுகெதர். உண்மையான ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் வந்து இந்த ஈகிள் ஃபுட்னால போஷிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம், ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதனால் அவன் போஷிக்கிறான். ஆமேன். ஈவில் சர்வெண்ட் என்ன செய்கிறான் என்றால் ஃபால்ஸ் டீச்சிங், உலகம், உலகம் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட ஃபால்ஸ் டீச்சிங் இருக்கும். இதோ விதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன அங்கே வரும் பொழுது, இப்பொழுது கமிங் ஆஃப் த லார்ட் ரெண்டு பகுதி முடிஞ்சிட்டு மூணாவது அந்த அந்த ஃபோர்த்து அந்த தேர்ட் ஃபோல்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நேரத்தில் இவ்விதமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் ஈவில் சர்வெண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் சொல்லுகிறார். அந்த ஈவில் சர்வெண்ட்டுக்கு ஆண்டவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார், உண்மையான ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் ரிவார்ட் கொடுக்கிறார். ஆமென். நினையாத நாளிகையிலே அவர் எஜமான் வருவார். இவனுக்கு 51 வசனத்தில் கடுமையான தண்டனை கொடுக்கிறார். ஆனால் உண்மையான ஊழியக்காரனைக்கு தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் எஜமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்லுகிறார். ஆமீன். என்னைக்குமே இந்த ரெண்டு சர்வெண்ட் வரும் பொழுது கிளாஸ் ஏற்படும். அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவன் அடிக்க தொடங்குகிறான். 49 வாசிக்கலாம்.
தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால்.
அந்த உடன் ஊழியக்காரனா உண்மையான ஊழியக்காரன். இந்த ஃபால்ஸ் அனாயிண்டட் வந்து உண்மையான ஊழியக்காரனுக்கு விரோதமாக வருவான். உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் எஜமான் அங்க ராப்சர் திடீர்னு வரும். நினையாத நேரத்தில் வரும் பொழுது, அந்த நாளிகை நினையாத நேரத்தில் வரும் பொழுது அவன் உபத்திர காலத்திலே கைவிடப்படுவான். ஏனென்றால் அவன் கிளாஷ் பண்ணுகிறான். நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வரும் பொழுது ரெண்டுக்கு கிளாஷ் ஏற்படும். காயினும் ஆபேலும் வரும்பொழுது கிளாஷ் ஏற்படுகிறது. ஆபேல் காயினை கொன்று போடுகிறான். இவன் வந்து உண்மையும் உபயோகமானவன், அவன் ஈவில் சர்வெண்ட். அதே போல் ஏசாவும் யாக்கோபும் அங்கே வரும்பொழுது, ரெண்டு பேரும் அங்கே வரும்பொழுது கிளாஷ் ஏற்படுகிறது. ஏசா யாக்கோபை கொல்ல நினைக்கிறான். அதே போல் ஈசாக்கும் இஸ்மவேலும் அங்கே வரும்பொழுது ஒருவன் ஃபால்ஸ் அனாயிண்டடு, இன்னொருத்தன் வந்து ரியல் அனாயிண்டடு. ஈசாக்கு ரெண்டு பேருக்கும் கிளாஸ் வந்தது. அவனை பரியாசம் செய்கிறான், அவனை வந்து அடிக்க தொடங்குகிறான், துன்புறுத்த தொடங்குகிறான். சாராள் சொல்கிறார், அடிமை பண்ணையும் அவளுடைய மகனை புறம்பே தள்ளும் என்று ஆபிரான் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவனை புறம்பே தள்ளு. அதனால் நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வரும் பொழுது ஒருத்தன் நேச்சுரல் மேன், இன்னொருத்தன் ஸ்பிரிச்சுவல் மேன். ஒருத்தன் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கிறான், இன்னொருத்தன் ஃபால்ஸ் அனாயிண்டிங்கில் இருக்கும் பொழுது அங்கே கிளாஸ் ஏற்படுகிறது. இது கம்மிங் டைமில் அப்படி இருக்கும். கிறிஸ்து பிரணான்னு சொல்லி பல்லாவரத்தில் ஒரு குரூப் இருக்குது, ஃபால்ஸ் அனாயிண்டடு. இன்னொருத்தன் நான் தான் லிவிங் ப்ராப்பர்ட்டு, வித் பென்கான் டெட்டு ப்ராப்பர்ட்டு, நான் லிவிங் ப்ராப்பர்ட்டுன்னு அவன் ஒருத்தன் சொல்கிறான். இன்னும் நிறைய இருக்குது இந்த ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்ம போகும்பொழுது கிளாஷ் ஏற்படும். அதனால் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஈவில் சர்வெண்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். இங்கே ஃபெய்த்ஃபுல் அனாயிண்டட் பீச்சரும் உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க. வார்த்தையை தெளிவாக போதிக்கிறாங்க. ஜனங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த் வருகிறது. எடுத்து கொள்ளப்படுதலுக்கு அவங்க ஆயத்தம் பண்ணுகிறாங்க. இந்த ஈவில் சர்வெண்ட் வந்து புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கி அவங்க வந்து ஃபால்ஸ் அனாயிண்டிங்கில் ட்ரங்கார்டாக இருக்கிறாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபோர்னிகேஷன் செய்கிறாங்க. அவங்கள வந்து கர்த்தர் வந்து கடுமையாக தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. He is faithful and wise servant. ஆண்டவருக்கு இன்றைக்கு உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புளும் கடைசி காலத்தில் இருக்கிறாங்க. கள்ள கிறிஸ்துவனும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி இருக்கிறாங்க. அவங்களுடைய டீச்சிங்கை வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அவங்களுடைய டீச்சிங், அந்த டீச்சிங் எப்படி இருக்கிறது, அந்த டீச்சிங்கை நம்ம கேட்ட உடனே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இவங்க வந்து ஃபால்ஸ் அனாயிண்டிங்கா, இவங்க வந்து பார்ட்ஸ் வேடா. அவங்க பிரசங்கத்தை, ஒரு பிரசங்கத்தை கேட்டாலே போதும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கணும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இன்னொரு உண்மையை சொல்லுகிறார். மத்தேயு 25 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
சரி பாருங்க, இங்கே ஆண்டவர் 7 முத்திரை, இட்ஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட், அதை ஒரு ஓமையாக சொல்லுகிறார். டைரக்டா சொல்லாதபடி ஓமையாக சொல்லுகிறார். ஏனென்றால் எலெக்டட் பீப்புள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள வேண்டும். 6 வசனத்தை வாசிக்கலாம்.
நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். கமிங் ஆஃப் த லார்ட்னாலே அது 7 சீல். 10 கன்னிகளை பற்றிய ஓமையானது 7 முத்திரையாக இருக்கிறது. அதனால இந்த 10 பேரும் கன்னிகளாக இருக்கிறாங்க, வெர்ஜின்ஸ். அவங்க ஹேர்லட் அல்ல, வெர்ஜினாக இருக்கிறாங்க, கிளீன். மாரல் லைஃப். வெர்ஜின் என்றால் மனுஷனால் தொடப்படாதவர்கள், அவங்க வந்து கன்னியலாக இருக்கிறார்கள், அன்டிஃபைல்டு, அவர்கள் வந்து தீட்டுப்படாதவர்கள். தே டின் ஹேவ் த ஹோலி கோஸ்ட், ஆனால் அவர்களுக்கு பரிசுத்தாவி இல்லை. த ஒன் வாஸ் டேக்கன் அண்ட் அதர் வாஸ் லெப்ட். புத்தியுள்ள கனிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், புத்தி இல்லாத கனிகள் கைவிடப்பட்டார்கள். அவங்க நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்றதானே வெளிப்பாடு இன்னும் அவனுக்கு வரல, அந்த ரியலைசேஷனே வரல. ஏதோ மணவாளன் வருகிறார், கமிங் ஆஃப் த லார்டு, நம்ம இன்னைக்கு கமிங் ஆஃப் த லார்டில் இருக்கிறோம். இங்கே அந்த புத்தி இல்லாத கன்னிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா பரிசுத்தாவியை பெறாமல் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி அங்கே பிரதர் பென்காம் வந்து ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். டெய்லர் உமனை குறித்து சொல்லுகிறார். அந்த டெய்லர் உமன் என்ன செய்கிறாள் என்றால், ஒரு ஜாக்கெட் தைக்கணும்னா ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அந்த பேட்டனை வந்து அந்த அட்டையில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு துணியை டேபிள் மேலே விரித்து அந்த பேட்டனை அதன் மேலே போட்டு அங்கே பென்சிலால் வந்து அந்த அதை இதை குறித்து அந்த டயக்ராமுக்குள்ளே இருக்க துணியை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேறு துணியை சுருட்டி வச்சுருவாங்க. அதான் வந்து டெய்லர் உமன். எல்லாம் ஒரே கிளாத்து தான், எல்லாம் சேம் மெட்டீரியல் தான், ஆனால் அந்த 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 அட்டையை அந்த துணி மேலே போடும் பொழுது எந்த அந்த வரைபடத்துக்குள்ளே அந்த அட்டையினுடைய அந்த வரைபடத்துக்குள்ளே எந்த கிளாத் இருக்கோ அதை மட்டும்தான் வந்து ஜாக்கெட் தைக்க பயன்படுத்துவாங்களே ஒழிய மற்றதை வந்து சுருட்டி வச்சிருவாங்க. அதே போல் இந்த வெர்ஜின்ஸ் என்ன செய்கிறாங்க, சேம் குவாலிட்டி தான், சேம் மெசேஜில் இருக்கிறாங்க. ஒழுங்காக சர்ச்சுக்கு வராங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ஸ்மோக்கிங் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ அல்லது அங்கே முடியை கத்தரிப்பதோ எதுவுமே இல்லை. அவங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பார்ட்டிக்கு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே உல்லாசமாக கூத்தாட்டத்தை பார்க்குறது, அங்கெல்லாம் கூத்தாட்டத்துக்கு போகிறது, இது எல்லாமே அவங்ககிட்ட கிடையாது. அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க, ஆனால் என்னன்னா அவங்க பரிசுத்தாகி பெறல, அவங்க அந்த டயக்ராமத்துக்குள்ளே இல்லை, டயக்ராமத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. அந்த துணியும் சேம் குவாலிட்டி தான், ரெண்டு பேருமே வெர்ஜின்ஸ் தான், சாதனத்தில் இல்லை, மெசேஜ்லாம் இருக்கிறாங்க, சேம் மெசேஜை தான் கேட்குறாங்க, பல வருஷமாக சபைக்கு வர்றாங்க, மெசேஜில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்னென்னா ரத்தத்தின் கீழே வரல, அவங்க ஹோலி ஸ்பிரிட் பெறலை. இதை நீங்கள் தான் உங்களை குறித்து டிசைட் பண்ணணும், பாசத்தை வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களே நிதானித்து பாருங்கள், கரெக்டாக நிதானித்து பாருங்கள். நீங்கள் போலீஸ் வச்சுனா வயசு வச்சுனா இயேசு கிறிஸ்துவோடைய வருகை குறித்து சொல்லும்பொழுது இந்த ஓமையை சொல்லுகிறார். பிரதானமான ஓமை, முக்கியமான ஒரு ஓமை. அதில் ஆண்டவர் நினைச்சா அந்த அங்கே பிரதர் பென்னா சொல்லுகிற டெய்லர் உமன் வந்து அந்த டயக்ராத்தை போடும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிறது தான் அது ஜாக்கெட்டுக்கு வறுமை ஒழிய வெளியே இருக்கிறது வராது, அது வந்து அப்படியே சுருட்டி வச்சிருவாங்க. அது வேறு எதுக்காவது சின்ன காரியங்களுக்கு பயன்படும், ஆனால் அந்த அது அந்த வரைபடத்துக்குள்ளே அது இல்லை, அந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கணும். அதே போல் மெசேஜ் ஆஃப் த ஹவரை விரித்து வச்சிருக்கு, மெசேஜ் ஆஃப் த ஹவர், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து அது போதிக்கப்படுகிறது, அது உங்களுக்கு முன்பாக விரித்து வச்சிருக்கு. நீங்கள் எப்பொழுதெல்லாம் இங்கே வரீங்களோ நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீங்கள் கேட்குறீங்க, இந்த காலத்துக்குரிய வெளிப்பாடான செய்தியை கேட்குறீங்க, மெசேஜ் ஆஃப் த ஹவரை கேமிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு டயக்ராம் வச்சிருக்கிறார். என்ன டயக்ராம் வச்சிருக்கிறார், இதுதான் இந்த டயக்ராம் தான், இந்த பிரமிடு தான். இந்த பிரமிடை வந்து அந்த துணியை என்ன விரித்து வச்சு இந்த அட்டையை தூக்கி அதில் போடுறாரு, பென்சிலை வச்சு அப்படியே அதை குறிச்சிருந்தார், குறிச்சிட்டு அந்த பிரமிடை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுருந்தார். அதே போல் இந்த பிரமீடுக்குள்ளே நீங்கள் இருந்தால் ரேப்சரில் போவீங்க, இந்த பிரமீடுக்குள்ளே இல்லைன்னா போக முடியாது. அவர் வச்சுருக்க டயக்ராம் தான், இப்போ பெண்ணா இப்படி சொல்லியிருக்காரா சொல்லலை, ஆனால் அது இதை தான் ஃபேக்ட், ரியாலிட்டியாக தான், வெளிப்பாடு தான். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த டயக்ராம் வச்சுருக்கிறார், அவர் டெய்லர் உமனாக இருக்கிறார், துணியை விரித்து அது மேலே போடுறாரு, அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு பென்சிலை வச்சு குறிச்சிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருது. இந்த டயக்ராத்தில் நம்ம இருக்கிறோமா, இதுதான் எலெக்ஷன். உங்களுடைய சான ஹெட்ஸோன் ஆகிருக்குது, ஃபுல்னஸ் ஆஃப் பேட். நீங்கள் அங்கே இருக்கிறீங்களா? அங்கே இருந்தால் ரேப்சரில் போயிடுவீங்க. அந்த டயக்ராமத்துக்கு வெளியே இருந்தால் சேம் மெட்டீரியல் தான். குடி இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, அங்கே ஃபேஷன் இல்லை. ட்ரெஸ்ஸை போடுறது, சிலர் வந்து பெண் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போடுறது பெரிய பிரச்சனை. அது என்னன்னா, மேரேஜ் ஆனால் சாரி கட்டிக்கலாம், மேரேஜ் ஆகலன்னா என்ன பண்ணுறது? உடுப்பு மாதிரி இப்படியே போட்டுக்கிடலாமா, ஸ்ட்ராப் வச்சு போட்டுக்கலாமா? போடக்கூடாது. செய்திப்படி சரியில்லை, பாவட தாவணி போடுறது தான் பெஸ்ட். அதனால் பெரிய சிக்கல் அது. ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு பிரச்சனை. ட்ரெஸ் விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன ட்ரெஸ் போடுறது? எப்போ வந்து பெரிய பிள்ளை ஆனதுலேருந்து காலேஜ் மேரேஜ் ஆகும் வரைக்கும் என்ன ட்ரெஸ்ஸு போடுறது? எல்லாம் முழி முழின்னு முழிக்கிறாங்க. அது எது? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். தகுதியான வஸ்திரமா நம்ம போடுறது, தகுதியான வஸ்திரமா மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குதா, அதை நீங்கள் தான் யோசிக்கணும். நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் அந்த டயக்ரத்துக்குள்ளே வரணும். டயக்ரத்துக்கு வெளியே இருந்தால் போச்சு. அவர் இதைத்தான் கொண்டு போடுறாரு. இதுதான் பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி. இதை தூக்கி போடும் பொழுது இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதில் பங்கு பெறுது. போடும் பொழுது இல்லைன்னா என்ன பண்ணுறது? எல்லாருமே யோசித்து பார்க்கணும். எல்லாம் நம்மகிட்ட கெட்ட பழக்கம் இல்லை. நம்ம மெசேஜை கேட்குறோம், பல வருஷமாக மெசேஜுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம போலீஸ் வர்ஜனாக இருந்தால் பசுத்தாயி நம்ம பெற்றிருக்கிறோமா? மணவாளன் வர தாமதித்து விட்டது, அப்படியும் இவங்க இன்னும் அதை யோசிக்கவே இல்லை. அவங்க நம்மெல்லாம் ஆயத்தமாக தான் இருக்கோம், நம்மளாம் ரைட் தான், சரிதான் சரிதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள். கோயி அண்ட் மீட் ஹிம் என்று சத்தம் கேட்கும் பொழுது, பிஹோல் த பிரைட் க்ரூம் கமத், இதோ மணவாளன் வருகிறார். இதுதான் செவன் சீல், இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். ஆமென். அதனால் அந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எது வார்த்தையின்படி சரியாக இருக்கோ அதுக்கு ஒப்பு கொடுத்துறது ரொம்ப நல்லது, பிரச்சனையே கிடையாது. அதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் நம்மளை ஓல்டு ஃபேஷன், நம்மளை வந்து இவங்க பழங்காலத்து மக்களை போல இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி பரவாயில்ல, நான் ரேச்சரில் போகணுமே. இவங்க வந்து என்ன சொன்னால், அவர் தாமதிக்கிறான்னு சொன்ன இந்த ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் வேர் நாட் ரியலி அண்டர் த பிளட். அவங்க பிளட்டுக்களே இல்லை, ஏன்னா அவங்க உபத்திர காலத்தில் போய் சுத்திகரிக்கப்படணும். அவங்க சிக்ஸ்த் சீலுக்கு போகிறாங்க. சிக்ஸ்த் சீல் உபத்திர காலம், செவன் சீல் கம்மிங் ஆஃப் த லார்ட். இந்த புத்தி உள்ள கனிகள் செவன் சீலில் போயிருந்தாங்க, புத்தி இல்லாத கனிகள் சிக்ஸ்த் சீலுக்கு போகிறாங்க. சிக்ஸ்த் சீல் யாருக்காக வச்சிருக்கிறது? ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ், 144,000 பேர். இயற்கையானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். 144,000 பேர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். போலீஸ் வர்ஜன், அவங்க 6 துறைக்கு போயிருந்தாங்க, நம்ம 7 துறையில் இருக்கோம். 7 துறையில் மேலே போயிருக்கோம். அதனால் அவங்க வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவங்க போலீஸ் வர்ஜனாக இருக்கிறாங்க. அவங்க என்ன, நம்ம வந்து வைஸ் வர்ஜனாக இருக்கிறோம். மெசேஜை கேட்க கேட்க உள்ள ஒரு வேர்டு இமேஜ் உருவாகிட்டே இருக்கு, உள்ளான மனுஷன். அதுதான் பைபிளில் பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனுஷன், இன்னர் மேன். அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், அது வேர்ட் இமேஜாக மாறிட்டு வருது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஹல்லேலூயா. அப்படி மறுரூபம் அடைஞ்சு உள்ளே வளர்ந்துட்டு பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டு அப்பொழுது ரேப்சர் வரும்பொழுது குளோரிஃபிகேஷன் வருகிறது. ஹல்லேலூயா. உள்ளே வளராமல் இருக்கிறது தான் போலீஸ் வெர்ஜின்ஸ். பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு எஃபெக்ட் இல்லை. ஒவ்வொரு மெசேஜும் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அது அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். அந்த சாயலாகத்தானே, அந்த சாயல் என்றால் வேர்ட் இமேஜ். நமக்கு அவங்க புத்தியுள்ள கன்னிகள் வேர்ட் இமேஜ் அடைகிறாங்க, இவங்க வேர்ட் இமேஜ் அடையலை. அதெல்லாம் அவங்க சிக்கன்ஸாக இருக்கிறாங்க. சிக்கன்ஸை ஆண்டவர் கீழே விட்டுட்டு ஆண்டவர் ஈகிள்ஸை மேலே கொண்டு சொல்லுகிறார். அவங்க வந்து ஆண்டவர் கோதுமையை கொண்டு போயிட்டு பதற இங்கே கீழே விட்டுருதார். அது எந்த நேரத்துலையும் நடக்கலாம். We have been taken away. நம்ம ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேன். The foolish virgins கைவிடப்படுவாங்க. ஆண்டவர் தம்முடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது, 7 முத்திரையை சொல்லும் பொழுது, நீங்கள் 7 முத்திரையில் அந்த தேர்ட் பார்ட்டுக்கு வரணும். ட்ரம்புக்கு வரும்பொழுது வரணும். இவங்க 6 முத்திரைக்கு போயிருந்தாங்க. டீ ப்ரமோஷன், 6 முத்திரைக்கு போயிருந்தாங்க. 7 இருந்து 6 போகிறாங்க. அங்க போய் அவங்க சுத்திகரிக்கப்படணும். இங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ஏழாம் முத்திரையில அந்த தேட் ஸ்டேஜில் நீங்க மேலே போக வேண்டும். ஹல்லேலூயா. ஈகிள், ஈகிள் மேலே போகிறது, சிக்கன் கீழே கிடக்குது. அல்ல, ஈகிள் வந்து மில்க் குடிக்காது, பால் குடிக்காது, ஈகிள் வந்து மீட்டு தான் சாப்பிடும். ஆமென். அதே போல நம்ம வந்து பாலுங்கிற குழந்தை அல்ல, நம்ம பலமான ஆகாரத்தை புசிக்கிறோம். ஆமேன். எப்ரேயர் 5:14 வாசிக்கலாம்.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயது உள்ளவருக்கே தகும்.
நம்ம மெச்சூரிட்டி அடைந்திருக்கிறோம், நம்ம பேட் இமேஜ் அடைஞ்சிருக்கோம். உள்ளான மனுஷன் வளர்ந்து விட்டான், உள்ள ஒரு பேட் இமேஜ் உருவாகிட்டு வருது. இந்த மெசேஜை கேட்க கேட்க நீங்கள் பேட் இமேஜ் ஆறீங்க. ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலாம் போக முடியாது. ஹோலி ஸ்பிரிட் பெறாதவங்க. அதனால் நம்ம பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கல, குழந்தை மாதிரி பால் குடிக்கலை, பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ரெவலேஷனை நம்ம புசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசிச்சு கொண்டே வந்தாங்க, ஆனால் எப்பொழுதும் மன்னாவை சாப்பிட்டு கொண்டே இருக்க சொல்லலை. அவங்க கானான் தேசத்துக்கு வரும்பொழுது மன்னா ஒளிந்து விட்டது, தேசத்தின் தானியத்தை புசித்தார்கள். யோசுவா 5:12.
அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள்.
பாருங்க, அவங்க தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா வந்து ஒழிந்து போய்விட்டது. 40 வருஷமா மன்னா சாப்பிட்டாங்க, பாற்றுவேடில் இருந்தாங்க, அடிப்படை உபதேசத்தில் இருந்தாங்க. இப்பொழுது பலமான ஆகாரம், தேசத்தினுடைய தானியத்தை புசிக்கும் பொழுது மன்னா ஸ்டாப் ஆகிவிட்டது. அவங்க வந்து அந்த யோர்தானை தாண்டி இங்கே வர்றாங்க. யோர்தான் வரும் வரைக்கும் அவங்க மன்னாவை புசித்தாங்க, அடிப்படை உபதேசம். இப்பொழுது சீல்ஸ் ஓப்பன் ஆகிவிட்டது, 7 seals. ஹல்லேலூயா. இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் வந்த பிறகு யோர்தானை கடந்து வரும் பொழுது தேசத்தின் தானியத்தை புசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இவங்க தான் வந்து வைஸ்வர்ஜனாக இருக்கிறாங்க. இந்த வைஸ் வெர்ஜனை ஆண்டவர் வந்து இப்பொழுது அவர் வந்து அனாயிட் பண்ணுகிறார். இந்த மெசேஜ் அவங்களுக்கு அனாயிட்டிங்கை கொண்டு வருது. இன்டலெக்சுவலுக்காக வார்த்தையை கேட்பாங்க. வாசர், உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், நல்லா இருந்துச்சு. வாய்க்கு தேனாக தான் இருக்கும், உடனே நம்ம சந்தோஷப்பட்டிருந்தோம். யூடியூப்பில் உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், ஆனால் அவங்களுடைய கிரியைகளை பார்த்தா திருந்தாது. அவங்க வயசு வர்ஜனாக வந்து வரணும்னா அங்கே பரிசுத்தாகி பெறுவாங்க, இன்னும் அதில் டீப்பாக வருவாங்க. இங்கே வர டீப்பாக வர மாட்டாங்க. கேட்டால் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம நம்பிடக்கூடாது. அவங்க வயசு வர்ஜனா ஃபூலிஸ் வர்ஜனான்னு பார்க்கணும். அவங்க வயசு வர்ஜனாக இருந்தால் அவங்க வந்து நம்மோடு கூட ஐக்கியப்படுவாங்க, ஐக்கியப்பட்டு வார்த்தையில் வளருவாங்க. அவங்க ஃபூலிஸ் வர்ஜனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்டலெக்சுவலாக அறிவாங்க. பாஸ்டர், உங்களுக்கு எப்படி மெசேஜ் வருது? நீங்கள் எந்த அவங்க இன்டலெக்சுவலாக நினைக்கிறாங்க. இது ஒரு அனாயிட்டிங் தெரியாது, இந்த வேர்டு அனாயிட்டிங் தெரியாது. அதில் இருக்கிற அந்த அறிவு சம்பந்தமாக கேட்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அதைத்தான் கேட்பாங்களே ஒழிய அவங்க அதுக்கு டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அறிவு சம்பந்தமாக பிரசங்கத்தை கேட்பார்கள். வெளிப்பாட்டு லெவலில் கேட்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குமே தான் ஃபூலிஸ் வெர்ஜன் வெர்ஜிஸ் வைஸ் வெர்ஜனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். சில நேரங்களில் இதை என்ன சொன்ன, இன்னைக்கு கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் வந்து எலெக்டட் பீப்புளை வந்து சந்திக்கிறார். பென்காம் என்ன செஞ்சார், அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து சாப்பிட வயிறு பசியாக இருக்குது. அவர் சாப்பிடணும்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார். அங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாமே அடப்பட்டு கிடக்கு, ஹோட்டல் எல்லாமே அடைச்சிருக்கு. அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடையாது, அதில் குடிகாரங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. பென்காம்க்கும் குடிகாரங்க பிடிக்காது, எனக்கும் குடிகாரங்க அறவே பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் சாப்பிட வேண்டியது இருக்குது. வேறு வந்து எந்த ஹோட்டலும் இல்லை. அங்கே சூதாட்டம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. சூதாட்டம் குடி அந்த ஹோட்டலில் எல்லாம் இருக்கிறது. அது கொஞ்சம் டேட்டியாகவும் இருக்கிறது. அங்கே ஒரு அம்மா 60 வயசு உள்ள அம்மா வந்து மேக்கப்லாம் போட்டிருக்கிறாங்க, உதட்டு சாயம் வந்து எல்லாம் ரெட்டில் அடிப்பாங்க, அந்த அம்மா ப்ளூவில் அடிச்சிருக்கிறாங்களாம், ப்ளூவில் உதட்டு சாயம் சதெல்லாம் அப்படியே தொங்குது. 60 வயசு, இந்த பக்கத்தில் ஒரு மனுஷனும் அந்த பக்கத்தில் ஒரு மனுஷனும் அந்த அம்மா கிட்ட நிஜரண்டால் அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறான். பெங்கம் இதை காண்கிற சூதாட்டம் நடக்குது, குடி இருக்கிறது. இங்கே 2 போலீஸ்காரன் ஒரு வயசான அம்மா கிட்ட வேறு மேக்கப் நிறையா பண்ணியிருக்கிறான், அங்கே போயிட்டு அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்குது. இதை பெண்ணம் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த ரெஸ்டாரண்ட்டை அப்படியே அழிச்சுட்டான, உலகத்தே நீர் அழிச்சுட்டானே, இவ்வளவு மோசமான காரியங்கள்லாம் இருக்கு, இந்த லேடி இவ்வளவு வயசாகி இவ்வளவு புத்தி இந்த மாதிரி புத்தி இருக்குது அப்படின்னு அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நீ அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வா, நீ கதவு பக்கத்தில் வா. இதோ கதவு பக்கத்தில் பின்னால் போகிறார். ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்குறார். இவர் தவறு செய்கிறார், அப்பொழுது இந்த தவறு மேலே போகுது. உலகத்தை சுற்றி ஒரு பம்பர் இருக்குது, ரத்தம் இங்கே இருக்கிறது, ரத்தம் வந்து உலகத்தை சுற்றி இருக்கு. இவர் பாவம் போய் ரத்தத்தில் போய் ஹிட் ஆகி அது அப்படியே அங்கே கரைஞ்சி போகுது. இப்போ பெங்காம ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் அவருடைய பாவத்தை வந்து அவருடைய அவரை பற்றி எழுதின அந்த புஸ்தகத்தை தூக்கி மறதி கடலில் போடுகிறார். உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு நீ அந்த பெண்ணுடைய ஆத்மாவை மன்னிக்க கூடாதா? அந்த பெண்ணுடைய ஆத்மாவை மன்னிக்க நீ அவகிட்ட போய் பேசு. இதெல்லாம் வாஸ்தன நேரம் இல்லை, எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அந்த பெண்கள் வந்து அந்த அம்மாட்ட பேசுறாரு, எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிட்டுன்னு அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு சொல்றாரு, நான் வந்து பிரீச்சராக இருக்கிறேன், பிரசங்கியாராக இருக்கிறேன், இங்கே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே சாப்பிட வந்தேன், உங்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு நீ அவர்கிட்ட போய் பேசினார். இவர் பேச சொல்லையே அந்த 2 போலீஸ்காரர்களும் விலகி போயிட்டான். அப்பொழுது பெண்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது, நான் ஒரு காலத்தில் சபைக்கு ஒழுங்காக போனேன், எனக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, 2 மகளுக்கும் மேரேஜ் ஆகிவிட்டது, நான் இடையில தான் இப்படி பாவியாக மாறிட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது பெண்ணா அந்த அம்மாவை கத்தட்ட வழி நடத்தி அங்கேயே ஓட்டல்லே முழங்கால் போட்டு முழங்கால அந்த அம்மா போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அவங்கள கிறிஸ்துவத்தில் வழி நடத்தினேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் இப்போ பெண்கான ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு போகிறாரு, அந்த ட்ரங்கார்டு ஹோட்டலுக்கு கொண்டு போகிறார். சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு இப்போ பெண்காம ஆண்டவர் கொண்டு போகிறார். வேற எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அடைச்சிருக்கு, ஏன் கொண்டு போகிறாரு? அங்கே ஒரு ஆத்மா இருக்குது. ஹல்லேலூயா. அது எலெக்டடு. ஹல்லேலூயா. அந்த எலெக்டடுக்கு ப்ராபட் மெசேஜ் போகணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் அங்கே கொண்டு போகிறார். அதனால் இன்னும் சில எலெக்டட் இருக்கலாம், அது ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், அது மேனிக்யூர் போட்டு அது வந்து இது அவிதமாக அழகு சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம், அது மோசமான ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் ப்ராபட் மெசேஜ் வந்து அவங்கள வந்து அழைக்கிறது. ஹல்லேலூயா. அது எலெக்டடாக இருக்கிறது, அதுக்குள்ளே அந்த ஆட்ரிபியூட் இருக்கிறது, வித்து அங்கே இருக்கிறது. ஆண்டவர் அதற்காகவே அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் என்பதை பிறகு பெர்னாம் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த கடைசி நேரத்தில் இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஆமென். இந்த கமிங் ஆஃப் த லார்டில் ஆண்டவரே என்ன நீர் பயன்படுத்தும்? ஹல்லேலூயா. அந்த எலெக்டட் சோலுக்கு என்ன டைரக்ட் பண்ணும்? ஆமென். காஞ்சிபுரத்துக்கு நாங்கள் போனோம், நானும் 2 சகோதரர்களும் போனோம். அங்கே எலெக்டட் இருக்குமான்னு போய் பார்க்க போனேன். அங்கே 100 பேர் வந்தாங்க. அங்கே இந்த ஃபங்க்ஷனில் பிரசங்கம் பண்ணினேன், ஒருத்தரும் பிரசங்கத்தை கேட்குற மாதிரி இல்லை. நான் ஒருவேளை அங்கே ஏதாவது ஒரு எலெக்டட் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக போனேன். என்னுடைய நோக்கமெல்லாம் அங்கே ஏதாவது ஒரு எலெக்டட் இருக்குமா, யாராவது வாஞ்சியா வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுப்பாங்களா, ஒரு ஆத்மா கிடைச்சா கூட போதும். இதுதான் ஆண்டவர் ஒரு அனைட்டட் ப்ரீச்சரை வழி நடத்துகிறார். நீங்கள் புத்தி உள்ள கன்னிகளாக இருந்தால் உங்களை ஆண்டவர் லீட் பண்ணுவார், உங்களை வந்து ஆண்டவர் லீட் பண்ணுவார். எங்கே எலெக்டட் சோல் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும், பிரதர் பென்னாக்கே தெரியாது, அந்த அம்மா எலெக்டடுன்னு தெரியாது. கத்தர் பிரதர் பென்காம அந்த ஹோட்டலுக்கு வழி நடத்தி அந்த அம்மாவை வந்து அன்றிலிருந்து அங்கே விடுதலையாக்கப்பட்டு அந்த அம்மா வந்து வார்த்தைக்குள்ளே வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் இந்த கடைசி காலத்தில், என்ன வந்து ஒரு ஆத்மாவுக்காயிலும் ஆசீர்வாதமாக பயன்படுத்தும் என்று நம்ம சொல்ல வேண்டும். நம்ம இன்னைக்கு செவன் சீல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்பட போகிறது. அந்த புத்தி இல்லாத கன்னிகள் வந்து எங்களுக்கு திறக்க வேண்டும், திறக்க வேண்டும் என்று கதவை தட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். 10 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
I knew thee not. இதோ நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறேன். அவங்க திரும்பி வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும் பொழுது நான் உங்களை அறியேன். ஒரு கூட்டம் உள்ள போயிட்டு ஒரு கூட்டம் வெளியே கிடக்குது. இதுதான் செவன் சீல நடக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் பேரபிளாக சொல்லியிருக்கிறார், கடைசி நேரத்தில் நடக்க போகுது. நம்ம வெளியே இருக்கக்கூடாது, நம்ம உள்ளே போகணும். ஹல்லேலூயா. இப்பொழுது ரொம்ப ஆயத்தமாகணும். இந்த டே இவங்க வந்து கர்த்தருடைய வருகை தாமதித்து விட்டது அப்படின்னு அவங்க கேர்லெஸ் லைஃபுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கிறோம் என்ற எண்ணம் இல்லை. அந்த பொல்லாத ஊழியக்காரன் செவன் சீல பிலீவ் பண்ணுறது கிடையாது. எஜமான் வரமாட்டார், செவன் சீல் திறக்கப்படலை அப்படின்ட்டு அவன் புசிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் தலையிடுகிறான். கர்த்தர் விதமாக சொல்லியிருக்கிறார். நோவா காலத்தில் பேரபிள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, எங்கனாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ஜென்ரல் மேரேஜ் இல்லாமே டைவர்ஸாக முடியுது. அநேக மேரேஜ் டிவோர்ஸில் போய் முடியுது. அதனால் அமெரிக்காவிலலாம் மேரேஜ் முடிஞ்சு சில மணி நேரத்திலே நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடலாம். அந்த சட்டங்கள் அவங்களுக்கு அப்படி அனுகூலமாக இருக்கிறது. இந்தியாவிலே அப்படி மாறிக்கிட்டு வருது. எல்லாமே ஆண்டவர் ஓமையாக சொல்லியிருக்கிறார். செவன் சீல் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது. இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்ட். ஒரு கூட்டமான மக்கள் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறார்கள். இன்னொரு கூட மக்கள் இவ்விதமாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். நினையாத நேரத்தில் அந்த ட்ரம்ப் வரும் பொழுது, கண்ணிமை பொழுதிலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. லூக்கா மத்தேயு 12:34-36 வாசிக்கலாம்.
அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
அந்த நாளிகையும் அந்த நேரத்தையும் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் வந்து அதை டோட்டல் சீக்ரெட்டாக வைத்திருக்கிறார். அந்த ட்ரம்ப், சவுட் வாய்ஸ் ட்ரம்ப், அந்த ட்ரம்ப் வர வேண்டிய நேரம், கண்ணிமை பொழுதிலே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். எல்லோரும் மெசேஜுக்கு எதுக்கு வராங்க, மெசேஜ் எதுக்கு பிலீவ் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஏன் மெசேஜை பிலீவ் பண்ணுறாரு, இல்லை இருக்க பாஸ்டர்லாம் ரேப்சரில் போகணும், எல்லாருமே அதுதான். சாபனத்துக்காரங்க கூட அதான் சொல்கிறாங்க, நாங்கள் அவருடைய வருகையில் போகணும், எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க. மெசேஜில் இருக்கவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. இதோ சாபனத்துக்காரங்களும் வருகையில் நாங்கள் போயிடுவோம்னு தான் பாட்டு பாடுறாங்க. ஆனால் அது எப்படி போகிறது? ஆண்டவர் கிளீனாக சொல்லியிருக்கிறார், கரெக்டாக சொல்லியிருக்கிறார். அதை சொன்னால் விசுவாசிப்பதில், அதுதான் செவன் சீல், அதுதான் 7 இட் இஸ் அ கமிங் ஆன் த லோட். அது 3-foldஆக இருக்கிறது. நம்ம செகண்ட் ஃபோல்டில், ஃபஸ்ட் ஃபோல்டு வந்து தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணுறது, செகண்ட் ஃபோல்டு வந்து இதை உங்கள் மனவாட்டியினுடைய செய்தி, ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். நம்ம வேர்ட் இமேஜாக மாறுனா நம்ம ராப்சரி ஃபெய்த் அடைஞ்சு நம்ம மேலே போகிறோம். இந்த காரியங்களை சொன்னால் ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது வருகையில் போகணும், வருகையில் போகணும் ஆசை தான். எல்லாரும் கேட்டாலும் எந்த கிறிஸ்தவனை கேட்டு பாருங்க, நாங்கள் வருகையில் போகணும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வழி பைபிளில் இப்படி போட்டிருக்கு, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், அதை பிலீவ் பண்ணுங்கன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதனால் இதை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அநேகர் கைவிடப்படுவார். மெசேஜ் பீப்புள் அநேகர் ஃபூலிஸ் வெர்ஜனாக இருப்பாங்க. இதோ ஃபால்ஸ் ஈவில் சர்வன்ஸுக்கு வந்து அதிக தண்டனை கிடைக்கும். ஃபால்ஸ் டீச்சிங், கிறிஸ்து பெரன்காம் என்று சொல்லி துணிச்சலாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது கத்தர் வந்து கத்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ராப்சர் கம்மிங் சமீபமாக இருக்குது. அமீன். கத்தரா இயேசு பேவார், அவருடைய அப்பியரிங்கை நம்ம நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. 2 வாங்கினவன், 5 வாங்குறவன், எஜமான் எப்பொழுது வருவார் என்று அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் பொல்லாத ஊழியக்காரன் 1 வாங்குறவன் அதை புதைச்சி வச்சிருக்கிறான். அவன் வந்து எஜமான் வருவதை எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து நீர் பொல்லாத மனுஷன்னு தெரியும், அதனால் உமக்குள்ளதை நான் பத்திரமாக வச்சிருக்கிறேன், நீர் அதை வச்சுக்கணும்னு சொல்கிறான். இப்படி டேலண்ட்ஸை பற்றி ஆண்டவர் உமையை சொல்கிறார். எல்லாமே கமிங்கை பற்றி தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய கமிங்கை குறித்து, மறுபடியும் அவர் வருவதை குறித்து எல்லா ஓமைகளாக சுவிசேஷத்தில் சொல்லிவிட்டார். இப்பொழுது அது எல்லாமே நிறைவேறுகிறது. ஆமீன். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்டதான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஸ்தோத்திரம். அவர் வரும் நாளின் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளின் கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சங்கம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய அவசமகமகள் அங்கே அவருடனே ஆனந்தமே பரம இது மாபெரும் பாக்கியமே இது மாபெரும் பாக்கிய இந்த பாதல்லத்தின் சொந்தக்காரர் எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அந்த ராப்சர் கமிங், அந்த ட்ரம்ப் எந்த நேரத்தில் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வருஷத்திலே அது நிகழலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிக காலம் செல்லாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த புத்தி இல்லாத கனிகள் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. இப்பொழுது பரிசுத்தாவியை பெற வேண்டிய நேரம். இப்பொழுது இந்த செவன் தண்டர்ஸ் எங்களுக்கு அந்த அனாயிட்டிங்கை கொண்டு வருது. ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. நாங்கள் ராப்சரிங் ஃபெய்த்தை பெற வேண்டிய நேரம். வேர்ல்ட் இமேஜாக மாற வேண்டிய நேரம். நீர் அப்படி ஆண்டவரே ஸ்டேஜ் அடைஞ்சவர்களை தான் எடுத்துக்கொள்ளவீர். மற்றவர்கள் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும், நற்கிரியர்கள் ஒருவேளை அவங்ககிட்ட இருந்தாலும், அவங்க ராப்சரில் பங்கு பெற முடியாது. உபத்திர காலத்தில் போய் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு அதிக உண்மைகளை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கமிங்கை குறித்து, நீர் உலகத்தில் இருக்கும் பொழுது மாம்சத்தில் இருக்கும் பொழுது அதிக ஓமைகளை சொல்லியிருக்கிறீர். அது எங்களுக்கு எழுதப்பட்டு எங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓமைகளாக சொல்லியிருக்கிறீர். அது புத்தியுள்ள கனிகளுக்கு மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்றவர்களுக்கு அது ஓமையாக இருக்கும். எங்களுக்கு நீர் அந்த ரெவலேஷனை கொடுத்துருக்கிறீர். இப்பொழுது அது போதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்துவிப்பீராக. ஆவியானவர் பேச வேண்டும். நாங்கள் அனாயிட்டிங் பெற வேண்டும். நாங்கள் ஆண்டவரே அதிகமாக பெற வேண்டும். அவிதமான ஒரு நேரம். உலக மனது அதிக கேடில் இருக்கிறது. அது உபத்திர காலத்தை எதிர்நோக்கியிருக்குது. அழிவை எதிர்நோக்கியிருக்குது. சிக்ஸ்த் சீலுக்காக உலகம் காத்திருக்கிறது. நாங்கள் செவன் சீல் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இரும். எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். தேவையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு நீர் எகோவாயிராக இருந்து அவங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வார்த்தையை நேசிக்கிற மக்களுக்கு வரட்டும். கர்த்தாவே ஆசீர்வதியும், எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம்.
கரந்தாரேசு
கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமீன்.